Guru Vaishnav Bhagavan Tines Marane Hoy Vigna Vinashan Anayashi Hoy Nijavan Chita Puran Sri Kuryat Kripaya Dita Daiva Sampaya Pidva Madgavir Apigopala Sri Kuryat Kripaya Dita Daiva Sampaya Pidva Vishayus Tat Priyajana Ha Ha. I'll speak on Sri Vishnu Sahasranama.
Naipa Vishnu Sahasranama Tlundu Pesare.
I spoke on 1,000 names. But some of the recordings were lost. So I'm going back and covering those ones which are lost. Name 650 is Shura.
650th Thirunamam Sura,
which means brave, valiant, heroic.
இதற்கு அர்த்தம் ரொம்ப தைரியமானவர், ஒரு ஹீரோ போல இருக்கக்கூடியவர்.
Similar to Veera.
இது வீரன் அப்படிங்கிறதுக்கு ஒத்து போகக்கூடிய பெயர்.
Anyone here regularly chants Vishnu Sahasranama?
யாராவது இங்க தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றவங்க இருக்கீங்களா? விஷ்ணு சகஸ்ரநாமம்.
Anyone else?
Is one. நீங்க கை தூக்கலாம். நான் டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றேன் அப்படிங்கறவங்க கை தூக்கலாம், யாராவது இருந்தா.
So do you do so according to Shankara part or according to Vaishnav part?
நீங்க சங்கர பாதத்தினுடைய பாதையை பின்பற்றுறீங்களா, வைஷ்ணவ பாதையை பின்பற்றுறீங்களா?
Yourself?
Vaishnav.
Because the two ancient commentators on Vishnu Sahasranama are Shankara and who else? You're going to say Ramanuja? No, Parashrabhatta. And later Madhva came.
So, ரெண்டு புராணமான வியாக்கியானம் எழுதினவங்க இருக்காங்க விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு. ஒன்று சங்கரர், இன்னொன்று பராசரபட்டர்.
Now in this sequence of names as interpreted by Shankara, we don't have the name Shura at all.
சங்கரர் கொடுத்த வியாக்கியானத்தில் இந்த சூரா அப்படிங்கிற திருநாமமே இல்லை.
It's Shauri. He gives the name Shauri instead.
அதுக்கு பதிலாக அவர் சௌர அப்படிங்கிற அந்த திருநாமத்தை கொடுத்துருக்கிறார்.
பட் ஐம் ஃபாலோவிங் பராசர பட்டர்ஸ்.
ஆனால் நான் பராசர பட்டருடைய வியாக்கியானத்தை பின்பற்றுறேன்.
ஸோ திஸ் நேம் ஷூரா கம்ஸ் ப்ரீவியஸ்லி இன் விஷ்ணு சஹஸ்ரநாம் ஆல்சோ. ஸோ இட் கம்ஸ் ஒன்ஸ் இன் சங்கரஸ் பார்ட் அண்ட் ஒன்ஸ் ட்வைஸ் இன் Parashrabhattas.
Inda Sura abdingra thirunamam Shankara paatla vandu oru thadava varudhu, adhe idu Parasarapattar idhula rendu thadava varudhu.
So the name Shura comes from Shaurya.
Inda Shura abdingra thirunamam Shaura abdingradhula irundhu varudhu,
which is a quality of a kshatriya.
Idhu oru kshatriyarudaiya gunam.
As we have in Bhagavad Gita.
Bhagavad Gita la nama paakra
maari tejo virya dhritir shauryam.
In the Bhagavad Gita shlokathila and the shauryam abdingra vaakku,
and the example is given of Lord Rama.
Adarku udaranamaga Ramachandra Bhagavan kodukapattirukkar.
And that's all that's said. There's no need to say anything else.
Adu podum, vera edhum solla theva illa.
For further information, read the whole Ramayana.
மேலும் தகவலுக்கு முழு ராமாயணத்தையும் படிக்கவும்.
But as it's expected that everyone knows it anyway, it's just obvious.
எல்லாத்துக்கும் இது தெரிந்த ஒரு விஷயம்தான்.
If you give the example of Shaurya of heroism and valor for Lord Rama. No one's going to ask how, why.
So in the Shaura அப்படிங்கற திருநாமத்துக்கு நாம உதாரணமா ஸ்ரீ ராமச்சந்திர பகவானை கொடுத்தோம் அப்படினா யாரும் கேட்க போறது கிடையாது ஏன் எதுக்கு அப்படினு.
Of course there are other explanations given by other commentators.
மற்ற வியாக்கியானம் எழுதியவர்கள் இதற்கு வேறு விதமான அர்த்தங்களும் கொடுத்திருக்காங்க.
You may say, well, why is this name given to Vishnu?
அப்ப நாம கேக்கலாம் ஏன் இந்த திருநாமம் விஷ்ணுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது.
Actually it's not given to him, he's always eternally like that.
இது அவருக்கு கொடுக்கப்பட்ட திருநாமம் கிடையாது, அவர் நித்தியமாக இப்படி தான் இந்த குணத்தோட தான் இருக்கிறார்.
If someone in the Indian army does something very heroic, they'll be given the Veer Chakra, this decoration.
இந்திய படைவீரர்கள்ல யாராவது ரொம்ப வீரதீரமான செயல்கள் செய்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பரம் வீர் சக்ரா அப்படிங்கிற அந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது.
So you have to do something to become recognized as a great hero.
அதுல வந்து நாம அங்கீகரிக்கப்படுறதுக்காக ஏதாவது வீரதீர செயல்களை செய்யணும்.
But Bhagavan is always heroic.
ஆனா பகவான் எப்பொழுதுமே வீரதீர செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார்.
So the name Shura can apply to many people.
இந்த Shura அப்படிங்கற திருநாமம் நிறைய பேருக்கு ஒத்து போறதா இருக்கும்.
But the quality of heroism derives ultimately from Bhagavan Vishnu.
ஆனா இந்த குணமானது பகவான் விஷ்ணுவிடத்திலிருந்து தான் வரப்படுகிறது.
Just as we find in the 10th chapter of Bhagavad Gita,
Bhagavad Gita inude 10th adhyayathula nama paakrom
that wherever we see in this world any vibhuti, any great quality, that comes from Krishna.
Bhagavan edavadhu oru nalla gunam nama paakrom appdin sonnaaka அது பகவான் கிருஷ்ணரிடத்திலிருந்து வருகிறதுன்னு பார்க்கிறோம்.
யத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவவா தத்ததேவாவகச்சத்வம் மம சேஜோங்ச சம்பவம். எனி வண்டர்ஃபுல் திங் வி சீ இன் திஸ் வேர்ல்ட் கம்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் அ டைனி ஸ்பார்க் ஆஃப் கிருஷ்ணர்ஸ் ஸ்பிளெண்டர்.
இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாமே என்னுடைய சக்தியினுடைய ஒரு சிறிய பகுதியிலிருந்து வருகிறது.
Now if we think of the commentators on Vishnu Sahasranama, we already mentioned Shankara more than 1000 years ago.
So நாம 1000 வருடங்களுக்கு முன்பாகவே சங்கரர் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்னு சொன்னோம்.
And Parashara Bhatta little less than 1000 years ago.
பராசர பட்டர் எழுதுனது 1000 வருடங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது.
And someone mentioned Madhva that goes back 800 years like that.
சிலர் சொல்றாங்க மத்வர் எழுதுனது 800 வருஷங்களுக்கு முன்பானது அப்படினு.
But there was an extensive commentary done in the 20th latter part of the 20th century also.
20th நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் கூட ரொம்ப விலாவாரியான ஒரு வியாக்கியானம் எழுதப்பட்டது.
By Satyadeva Vasishta, who you've never heard of.
Satyadeva Vasishta nama yarum kelvi pattiruka mattom.
And giving evidence from Shruti, he came up with, for almost every name, new explanations.
Shruti lende udaharanangal kaamichi ovvoru thirunamathirkum puduvidamana vilakkathai avar koduthirukkar.
And many of his explanations, they are concerned with how Vishnu manifests within this material world, how he organizes it and keeps it running on.
அவருடைய விளக்கங்கள் எல்லாமே பெரும்பாலும் விஷ்ணு எப்படி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நிர்வகிக்கிறார் அப்படிங்கறதை பொறுத்து அமைக்கப்பட்டிருக்கிறது.
So he explains this name to mean that he is unrestrained.
அவர் யாராலும் தடுக்கப்பட முடியாதவர் அப்படிங்கிற விதத்துல விளக்கம் கொடுக்கிறார்.
A great hero should be able to conquer.
ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னாக்கா அவர் யாராலையும் தடுக்கப்பட முடியாதவரா இருக்கணும்.
No one can stop him.
அவரை யாரும் நிப்பாட்ட முடியாது.
There's a problem with using the word hero because in Indian languages hero means a movie star. But in general English usage it doesn't mean that. It means veera.
Veeran.
Yeah. So Satyadeva Vashishtha says that Vishnu is unconstrained.
அவர் சொல்றார் விஷ்ணு ஆனவர் எதாலும் தடுக்கப்பட முடியாதவர் அப்படினு.
He comes in this material world but he's not under the rules of this world.
அவர் இந்த உலகத்துக்குள்ள பிரவேசிக்கிறார் ஆனா அவர் இந்த உலகத்து சட்டதிட்டங்களால கட்டுப்படுத்த முடியாதவர்.
He is not restrained by any place,
enda idathalum avar nippata mudiyadu,
by any time,
kaalathalum nirutha mudiyadu,
by any circumstance,
enda soolnilaiyalum nirutha mudiyadu,
by any person,
enda navaralum nirutha mudiyadu.
Then he is unconstrained in fulfilling the desires of his devotees.
அவருடைய பக்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலையும் அவரை யாரும் தடுக்க முடியாது.
If he wants to help someone and he likes to help his devotees, he will do and no one can stop him.
அவர் யாருக்காவது உதவணும் அப்படி நினைச்சார்னா அவர் கண்டிப்பா அவருடைய பக்தர்களுக்கு உதவ விரும்புவார். அதை யாராலையும் தடுக்க முடியாது.
One great example is there in Bhagavad Gita.
பகவத் கீதையில ஒரு பெரிய உதாரணம் இருக்குது.
That he is the niyamak, he is the one who sets the laws, he is the one who makes the laws.
Avarda sattathai yetruvaraga irukkirar.
If you do something wrong you get punished.
Nama edavadhu thavaru seidhom appadinaaka avar dandippar.
If you translate wrongly I'll beat you on the head.
Nee thappa molipeyarpu senja appadinaaka thalaiyile adippen.
But I won't be able to understand because that's why you're translator.
என்னால புரிஞ்சிக்க முடியாது அதனால தான் நீ மொழிபெயர்ப்பு செய்ற.
Anyway you cannot escape the laws of God.
ஆனா நீ பகவானுடைய சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியாது.
However Krishna says he says samoham sarva bhuteshu name dvesho stina priyaha. I'm equal to everyone. I don't favor anyone or disfavor anyone.
Na ellathiyum samama bhavikiren, na yaarukkum sadhagamavo badhagamavo seyalpadrathu kedaiyadhu.
Just like you see the picture of the figure of justice with holding up the scales with blindfolded.
Nama inda neethi devadeyinudaiya padatha paakalam, avangalude kannu vandu kattapattirukkom, kaiyila oru tarasu irukkum.
But then in the next line in Bhagavad Gita Krishna contradicts himself.
Ana Bhagavad Gita nudeya anda slogathinudeya adutha variyile Krishna adukku muranpattu solrar.
Ye bhajanti tu mam bhaktya maiteteshu chapyaham. But if anyone's my devotee, well I don't bother with all these laws.
Ana yara adinudeya bhaktara irupanga appdin sonnaka inda satathatta pathila na kavala paradhu kedaiyadhu.
And then he goes on to say something really extreme and
anna innu adaiyum taandi avar innu solraru
apicheid sudaraachara bhajate mam ananya bhag sadureva samantavyo samyak vyavasito samyak vyavasito saha hi saha. If someone's my real devotee but he does something really bad, he's still a sadhu, he's still a saintly person, he should be considered like that.
யாராவது ஒருத்தர் என்னுடைய உண்மையான பக்தனாக இருப்பான் என்றால் அவன் ஏதாவது ஒரு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய தவறு செய்தாலும் கூட அவன் ஒரு பக்தனாகவே கருதப்பட வேண்டும்.
You may say, well, that's not right, that's not fair, everyone should be judged equally.
நாம சொல்லலாம் இது சரியானது இல்ல, எல்லாரையும் நம்ம சமமா தீர்ப்பு கொடுக்கணும்.
And you can say like that but Krishna says something different.
நாம வேணா அப்படி சொல்லலாம், ஆனா கிருஷ்ணர் வேறு விதமா சொல்றார்.
கிருஷ்ணர் மேக்ஸ் தி ரூல்ஸ். கிருஷ்ணர் மேக்ஸ் தி ரூல்ஸ்.
கிருஷ்ணர் தான் சட்டங்களை இயற்றுகிறார்.
He can break the rules.
அவரே சட்டத்தை முறிக்கவும் செய்யலாம்.
He can do whatever he likes.
அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதை செய்யலாம்.
The atheistic party, which is very prominent in Tamil Nadu, they want to argue that God cannot be, God is not good.
இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாஸ்திக கட்சி கடவுள் நல்லவர் இல்லை அப்படின்னு நிரூபிக்க விரும்புறாங்க.
And they may give so many reasons.
அதுக்கு நிறைய காரணங்கள் அவங்க சொல்லலாம்.
But it doesn't matter. We don't have to argue whether he's good or not good.
அவர் நல்லவரா கெட்டவரா நம்ம வாதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
Because he's in control.
ஏனா அவர்தான் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறார்.
He decides what's good.
அவர் தான் எது நல்லதுன்னு தீர்மானிக்கிறார்.
If you think it's not good, it doesn't matter because you're not in control.
நீ வந்து இது நல்லதில்லை அப்படி நினைச்சினா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா நீ கட்டுப்பாட்டு உன்னுடைய கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை.
Morality is decided by him, not by you.
இந்த நீதி நியாயம் அப்படிங்கிறது பகவானால நிர்ணயிக்கப்படுது, உன்னால கிடையாது.
Here is described as unconstrained. That is in contrast to all of us who are restrained and constricted in so many ways.
Inga avar edalum thadukapada mudiyadavar appdinu solradhu nammude gunathilirundhu muttilumaga verupattadaga irukkirathu ena nama pala vidhangaliyum kattupaduthapattirukkom niruthapattirukkindrom.
Then going on, he is unconstrained in his functions of creation, protection, maintenance and destruction.
Inga avara eppadi solapattirukna avarudaya uravu avar inge padaippadu kaapadu alippadu inda endha vidathiliyum avarai nirutha mudiyadu appdinu solapattirukku.
There are so many scientists trying to understand how the universe came into being. Cosmology, all these things.
நிறைய விஞ்ஞானிகள் எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சிக்க ரொம்ப முயற்சி பண்றாங்க.
Trying in various ways to prove there's no God.
பல விதங்களையும் கடவுள் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்க முயற்சி செய்றாங்க.
They're wasting their time.
அவங்களே நேரத்தை அவங்க வீணடிக்கறாங்க.
It doesn't really matter whether it came this way or that way, just the basic point is that Bhagavan creates everything, that's all.
அது இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு இது ஒரு பொருட்டே இல்ல, ஏன் அப்படினாக்கா பகவான் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தினார்.
That's all. You don't have to bother going to university to study all these things.
அவ்வளவுதான், நாம இதுக்காக போயிட்டு பல்கலைக்கழகங்களை போய் படிக்கணும்ங்கற அவசியம் இல்ல.
Useless waste of time.
நேர விரயம் தான் எல்லாம்.
They don't understand anything, even by their own standards they don't understand anything.
அவங்களுடைய சொந்த படிப்புலயே கூட அவங்க எத பத்தி எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க.
Just they're good at speaking big long words which no one understands, and then you think they're very intelligent.
அவங்க யாருக்குமே புரியாத விதத்துல ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க, நாம நினைச்சோம் ஓ அவங்க ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைச்சு.
Then he sustains all creatures by being unconstrained.
ana inga bhagavan yaralayum thadukapada mudiyadavaraga irukkindrar.
And appearing in the form of the sun,
suryanudaiya vadivathila paakalam,
which is unconstrained,
adha yaralay nirutha mudiyadhu.
The sun gives off tremendous heat and light at every second.
ஒவ்வொரு வினாடியிலையும் சூரியன் நிறைய வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்கின்றது.
But it's not burning out.
ஆனா அது யாரையும் எரிச்சிறது கிடையாது.
The time will come.
ஒரு நேரம் வரும்.
But in the meantime it's going on giving tremendous heat and light.
ஆனா அதுக்கு இடையில அது அதீதமான வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது.
So he is unconstrained, but he makes very precise rules for the way this universe runs on.
அவர் யாராலையும் தடுக்கப்பட முடியாதவராக இருக்கிறார். ஆனா இந்த உலகம் செயல்படுவதற்கு அவர் மிக சரியான சட்ட திட்டங்களை ஏற்படுத்துகிறார்.
Our friends, the scientists, they tell us that if the sun and the earth were at a very slightly different angle, then either everything would be frozen or everything would be scorched.
நமது விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னாக்கா, இந்த சூரியன் அல்லது பூமி அதனுடைய கோணத்திலிருந்து சிறிதளவுக்கு வேறுபட்டு இருந்தாலும் கூட, ஒன்று அது முழுமையாக உறைஞ்சு போயிடும், இல்லாட்டினாக்கா எரிஞ்சு போயிடும் அப்படின்னு.
He's unconstrained personally, but he has the universe running on according to fine tuning.
அவர் யாராலும் தடுக்கப்பட முடியாதவர். ஆனா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப நேர்த்தியான சட்டங்களால இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
Then again, he is called Shura because he is the Antaryami, the indwelling guide of the sun.
அவர் இந்த சூரியனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக சொல்லப்படுகிறார்.
And then just to explain that name Shauri, it's very clear what it means. He appears in the Shura dynasty.
அவர் சௌரி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ஏன் அப்படின்னாக்கா, அவர் சூர வம்சத்திலே தோன்றியவர்.
We'll find the name Shauri several times in Bhagavatam given for Krishna.
இந்த சௌரி அப்படிங்கிற திருநாமம் நம்ம கிருஷ்ணருக்குரியதாக பாகவதத்தில் நிறைய இடத்துல தோன்றதை பார்க்கலாம்.
Then name 651 is Shura Janeshwara.
651வது திருநாமம் சூர ஜனேஸ்வர.
Which means that there are other Shuras also. There are the, but he's the chief of them.
அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இதர சூரர்களும் இருக்கின்றார்கள், அவங்க எல்லாத்திலையும் தலையாயானவர் அவர் அப்படின்னு சொல்லப்படுறது.
So there are various contexts in which this can be understood.
ஆனா இத சில சூழ்நிலைகளில் தவறாக கூட சிலர் புரிஞ்சிப்பாங்க.
விஷ்ணு இஸ் தி லார்ட் அபவ் இந்திர சந்திர வாயு அண்ட் ஆல் தி தேவதாஸ்.
விஷ்ணு தான் கடவுள், இந்திரா சந்திரா இவங்க எல்லாமே வந்து தேவர்கள்.
He led into battle so many great heroes like Hanuman, Sugriva, Nala and others.
நிறைய வீரர்கள் அனுமான், சுக்ரீவா, நலா இவங்களை மாதிரி அவங்களை எல்லாத்தையும் அவர் வழி நடத்தி சென்றார்.
Even though he was acting as a chariot driver in the battle of Kurukshetra, he was actually the head of the, in one sense he was the head of the Pandava forces.
Mahabharata yuddhathila avar oru therottiyaga seyal purindalum kuda பாண்டவர்கள் படையினுடைய தலைவராக அவர்தான் செயல்பட்டார்.
Because he is the one from whom everyone derives strength and energy and courage.
அவரிடத்திலிருந்து தான் மற்ற எல்லாருமே வந்து சக்தி, உற்சாகம் எல்லாத்தையுமே பெற்றார்கள்.
And we can combine these two names, Shura and Shauri, in that he's the Shura Janeshwara. He's the head of the Shura clan.
இந்த சூரா ஜனேஸ்வரா அப்படிங்கிறதுல இந்த வீரர்களுடைய தலைவர் அவர் அப்படின்னு நாம எடுத்துக்கணும்.
As he demonstrated by killing Kamsa.
அவர் கம்சனை வதம் செய்வதன் மூலமாக அதை நிரூபித்தார்.
Because all the other members of the Shura dynasty, they couldn't do it. But young boy Krishna came and did it.
அந்த சுர வம்சத்தினர்ல வேற யாராலையும் அதை செய்ய முடியல, ஒரு இளம் வாலிபனான கிருஷ்ணர் வந்து அதை செய்தார்.
Although having done that, he didn't officially take the position of Shura Janeshwara. He could have become the king of Mathura, but he said, you know, Ugrasena, he should take that role.
அது அவர் செஞ்சாலும் கூட அவர் உடனடியாக அந்த சுர ஜனேஸ்வரா அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. அவர் என்ன பண்ணார், உக்ரசேனர் நீங்க மன்னரா இருங்க அப்படினு சொன்னார்.
It may seem a very strange thing that he is killing his mother's brother.
இது ரொம்ப விசித்திரமான ஒன்றா தெரியலாம். ஏன் அப்படின்னாக்கா அவர் தன்னுடைய தாயினுடைய அண்ணனை கொல்றார்.
But he is unrestrained.
ஆனா அவரை யாரும் தடுக்க முடியாது.
In the beginning of the 10th canto, we find Parikshit asking Shukadev, how is it that he killed his mother's brother? Matula.
பாகவதம் தசமஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்தில் பரீட்சித் மகாராஜர் சுகதேவர் இடத்துல கேட்கறத பார்க்கலாம். எப்படி அவர் வந்து தன்னுடைய தாயினுடைய அண்ணனை கொன்னாரு அப்படின்னு சொல்லி.
Well, again, you can't make any moral judgment on him.
இதுக்கு மேலேயும் அவரை நாம ஏதாவது ஒரு விதத்தில் தீர்மானிக்கணும்னு அவசியம் கிடையாது.
But if you take it from another perspective, he killed the murderer of his brothers.
ஆனா இன்னொரு கோணத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவர் யார கொன்னாரு, தன்னுடைய அண்ணன்களை கொன்னவரை கொன்னாரு.
We're just touching various points here. If we go into detail, there's no time for all that.
நாம சில முக்கியமான புள்ளிகளை மட்டும் கருத்துக்களை மட்டும் தான் இங்க பாக்குறோம். அதனுடைய விளக்கத்துக்கு நம்ம போனோம்னா அதுக்கு நமக்கு இப்ப நேரம் இல்லை.
And Satyadeva Vasishtha gives a completely different understanding of this name.
சத்யதேவ வசிஷ்டா வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அர்த்தத்தை இதுக்கு கொடுக்கிறார்.
Taking unpacking the Sanskrit in a different way.
இந்த சமஸ்கிருத வார்த்தையை வந்து வேறு விதத்தில் அவர் விவரிக்கிறார்.
That all living beings that move, he is the origin of them and therefore the lord of them all.
இந்த பிரபஞ்சத்தில் நகரக்கூடிய எல்லா விஷயங்களும் அவரிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது.
We often find that the living beings in Vedic terminology are classified into two groups, sthavara, jangam, chala, achala, moving and non-moving.
வேதங்களில் நாம் உயிர்வாளிகள் ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ஒன்று நகரக்கூடியவை, மற்றொன்று நகராதவை.
But even the non-moving in one sense are moving.
ஆனால் இந்த நகராதவை கூட ஒரு விதத்தில் நகரக்கூடியது.
Even the trees, they're moving. As they grow, they may grow toward the light.
மரங்கள்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்து அது வளர்கிறது.
Name 652 is Trilokatma.
652வது திருநாமம் த்ரிலோகாத்மா அப்படிங்கிறது.
Which is very easy to understand, I hope.
அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸின்னு நான் நம்புறேன்.
Three means three.
Three அப்படின்னாக்கா மூன்று.
Loka means world.
Loka அப்படின்னாக்கா லோகங்கள்.
And Atma means, well, it means Atma. You all know the word Atma.
Atma அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்.
This triloka, this again, this is a very common term in Shastra.
இந்த த்ரிலோகா அப்படிங்கிறது சாஸ்திரங்களில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெயர்.
For instance, we find in the beginning of Bhagavad Gita, before Krishna starts speaking, Arjuna says, I don't want to kill them, even Trilokya Rajam, even if I get lordship over the three worlds.
இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அர்ஜுனன் என்ன சொல்றான், இந்த மூன்று லோகங்களுக்கும் அதிபதியாக நான் ஆனாலும் கூட நான் அவங்களை கொல்ல விரும்பல அப்படின்னு.
So it's understood there's the upper planetary systems, the lower planetary systems and the middle planetary systems.
So அது எப்படி நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா மேலுலகங்கள், கீழுலகங்கள், மத்திய உலோகங்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடணும்.
Or it can be taken little differently as Bhubhuvaswa, the earthly system, the heavenly system, and in between.
இல்லாட்டி இன்னொரு விதத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா பூபுவஸ்வ, அதாவது இந்த பூலோகம் அதுக்கு மேலே இருக்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல் லோகங்கள் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லோகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிடலாம்.
ஜஸ்ட் லைக் அந்தர்யாமி within our body directs the functions of our body.
நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி நம்முடைய உடலினுடைய செயல்பாடுகளை வழிநடத்துகிறது.
So that is Kshirodakshay Vishnu expanded in everyone's heart.
அதாவது கஷாய் விஷ்ணு தான் நம்ம எல்லாருடைய இதயத்திலும் இருக்கின்றார்.
That same Vishnu as Garbho Dakshay Vishnu is the antaryami for one whole Brahmanda.
அதே மாதிரி தான் கர்போதகஷாய் விஷ்ணு ஒரு பிரம்மாண்டத்தினுடைய அந்தர்யாமியாக இருக்கிறார்.
So he directs the work, just like the workings of this body is directed by Kshirodakshay Vishnu in one form, so Garbhodakshay Vishnu, he is the antaryami for the Triloka, for all the worlds.
எப்படி நம்முடைய உடலினுடைய செயல்பாடுகளை அந்தர்யாமியாக கஷீரோதகஷாய் விஷ்ணு வழிநடத்துகின்றாரோ அதே மாதிரியாக இந்த மூன்று லோகங்களுடைய செயல்பாடுகளை வழிநடத்துபவராக கர்போதகஷாய் விஷ்ணு இருக்கின்றார்.
It's the same, it's the one Vishnu, but appearing in many forms.
இது ஒரே விஷ்ணு ஆனா அவர் பலவிதமான ரூபங்கள்ல செயல்படுகிறார்.
What is that in Bhagavad Gita, 13th chapter? Avibhaktam, sitas, Vibhaktam eva chastita. That he appears to be divided, but he's undivided. What is it? I can't remember now. He appears to be many, but he's one.
Bhagavad Gita.
Avibhaktam, look it up.
பகவத்கீதையினுடைய இந்த ஸ்லோகத்துல
அவிபக்தம் ச பூதேஷு பக்தம் இவ சஸ்ஸஹ தட் ஹி இஸ் இன் எவ்ரிவன்ஸ் ஹார்ட் சோ இட் அப்பியர்ஸ் அஸ் இஃப் ஹி இஸ் many பட் ஹி இஸ் ஆக்சுவலி ஒன்.
அவர் எல்லோருடைய இதயங்களிலும் வீற்றிருக்கின்றார். அதனால அவர் வந்து நிறைய விதத்துல பிரிஞ்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, அவர் ஒருத்தர் தான்.
All the three, the trilok can also be taken as the three states of consciousness within this world. That's waking, sleep, and deep sleep.
இத நாம இன்னொரு விதத்திலையும் எடுத்துக்கலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மூன்று விதமான உணர்வு நிலைகளையும் நாம எடுத்துக்கிடலாம். அது என்னெல்லாம்? நாம விழித்திருக்கக்கூடிய நிலை, உறக்க நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை.
Another meaning is, he's always moving around in the world.
இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, அவர் இந்த உலகம் முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம்.
He's always moving in the world, seeing everything.
இந்த உலகத்திலே அவர் எப்பொழுதும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றார், எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்.
He who makes the three worlds move about.
இலட்டின இந்த மூன்று உலகம் அவரை சுற்றி வருகிறது அப்படினு எடுத்துக்கலாம்.
This is interpreting atma in a different way to say that's moving or causing to move.
இது இந்த ஆத்மா அப்படிங்கற வார்த்தைக்கு நகருதுங்கற பொருளை கொண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய அர்த்தம்.
So we can move because he allows us to move.
அவர் நகர்றார், நம்மளையும் நகர அனுமதிக்கிறார்.
If you get paralysis, you can't move.
அவர் நகல முடியாம போயிடுச்சு அப்படினாக்கா நம்மளால நகல முடியாது.
It's all in his hands.
எல்லாமே அவர் கையில தான் இருக்கு.
I've many times given one example from my personal experience.
நான் என்னுடைய சொந்த அனுபவத்துல இந்த உதாரணத்தை நிறைய தடவை கொடுத்திருக்கேன்.
Maybe 30 years ago in Baroda in Gujarat in the winter, I woke up in the morning and I couldn't move my arm at all. It was completely stiff from the coldness.
30 varshathukku munadi Gujarat la Baroda la நான் ஒரு நாள் குளிர்காலத்தில் காலையில் முழிக்கும் பொழுது என்னுடைய கையை கொஞ்சம் கூட நகட்டவே முடியல, அப்படியே ரொம்ப இறுக்கமாயிடுச்சு.
Everyone can put their hand up. It's easy, right?
நம்ம எல்லாரும் நம்ம கையை இப்படி மேலே தூக்கிடலாம். ரொம்ப ஈஸி இல்லை, ரொம்ப எளிமையானது.
But if Krishna, he can just take away the ability and you just can't do it.
கிருஷ்ணர் அந்த தன்மையை நம்மள இடத்துலேருந்து எடுத்துடலாம், அப்போ நம்மளால் நகர்த்தவே முடியாது.
We take it for granted.
நாம் இதை லேசாக எடுத்துக்கிறோம்.
Baladev Vidyabhushan explains this name, Trilokatma, is that he is the object of love for the three worlds.
Baladev Vidyabhushanar இதை இந்த விதத்தில் விளக்கம் கொடுக்கிறார். அவர் இந்த மூன்று லோகத்திற்கும் அன்பை வழங்கக்கூடியவர் அப்படின்னு.
And he links this again with the Shauri idea by saying or quoting from Smriti.
அவர் ஸ்மிருதியில இருந்து கோட்பாடு கொடுத்து இந்த சௌரிங்கிற நாமத்தோடு அதை ஒப்பிட்டு சொல்றார்.
ஹதே கங்சை த்ரயோ லோகா ப்ராப்னுவான் எவ்ரிதிங் பராம். When Kamsa was killed, the three worlds became very happy.
கம்சன் கொல்லப்பட்ட பொழுது மூன்று லோகமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு.
Of course, Trilokatma, we also get the idea.
இந்த த்ரீலோகம்ங்கிறது இதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
In one famous verse connected with Vishnu Sahasranama.
விஷ்ணு சகஸ்ரநாமத்தோடு தொடர்புடைய ஒரு பிரசித்தமான ஸ்லோகத்திலிருந்து அதை நாம் எடுத்துக்கலாம்.
சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபங்கம். வேர் இஸ் ஹி? சுபங்க. வேர் சுபங்க? தேர் ஹி இஸ். சுபங்க. சுபங்க தாஸ். Lakshmi kantam kamalanayanam yogi vidyana gyamyam vande vishnum bhavabaya haram sarva lokaikanatham. So there you are. Trilokatma sarva lokaikanatha, same meaning.
So in the
okay,
sarva lokaikanatha illa trilokeshwara idu rendum trilokatma idu rendum ore vaarthaigal dhaan.
Hare Krishna. So now I think I can firmly and fully say I finished my talks on Vishnu Sahasranam.
Na ipa urudhiya solala enoda Vishnu Sahasranamatha na poorthi seidutten appdin solli.
But I'm thinking of doing a follow up also. I'm thinking of doing a follow up emphasizing Hare Krishna Maha Mantra. You want to speak about the books? I'm thinking of doing that because there's some idea to have some celebration in Tirupati, because I gave over 1,000 lectures to explain all the names.
So Tirupati la oru kondattam irundhathu, 1000 naamangalukku naan kuduttaen abingiradha pathi.
Say this.